நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் சாவித்ரி கண்ணன் அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
இப்போ தமிழக தேர்தல் களம் ரொம்ப சூடுபிடித்து நடக்கிறது. இன்னும் 3 நாட்களில் தேர்தலை சந்திக்கிறது. இப்போ தேர்தல் கள நிலவரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சின்ன ஒரு பார்வை சொல்லுங்களேன்.
ஒட்டுமொத்தமான ஒரு பார்வை அப்படின்னா 2016 எலெக்ஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 2016 எலெக்ஷன்ல வந்து அதிமுக வெற்றி பெற்றது என்பது வந்து திமுக வந்து சரியான ஒரு கூட்டணி அமைக்க அவர்கள் தவறியதன் காரணமாகவும், மக்கள் நல கூட்டணி என்று ஒரு பிரிந்து ஒரு இடைப்பட்ட ஒரு குரூப் வந்து வாக்கு வங்கி பிரித்ததாலும் அந்த தேர்தலில் வந்து அதிமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்தது. இல்லை என்றால் அந்த தேர்தலிலே அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்காது. ஜெயலலிதா முதலமைச்சராகி அவர் உடல்நலம் குன்றி அவர் இறந்து போன பிற்பாடு மக்கள் தீர்ப்பு இல்லாமலே எம்எல்ஏக்களினுடைய பலத்தினால் ஒரு ஆட்சியை வந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஆதரவோடு இங்கே தமிழகத்தில் கொண்டு செலுத்தினார்கள். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல எடப்பாடி பழனிசாமி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, 4 ஆண்டு கால தமிழக அதிமுக ஆட்சியில வந்து இவர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே கிடையாது. சுதந்திரமாக இவர்கள் வந்து செயல்படலாம் அப்படின்ற ஒரு தன்மை. எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து இவர்கள் எம்எல்ஏக்களாக அல்லது அரசியல் தலைவர்களாக வந்தாங்க அப்படின்னா, இவங்க அனைவருமே வந்து சசிகலா மாதிரி தினகரன் மாதிரியானவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்களுடைய குவாலிபிகேஷன் என்னன்னா, அவங்களுக்கான தனித்தன்மை இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து அதிமுக வந்து ஜெயலலிதா அல்லது சசிகலா அவங்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டுமானால் அவர் தனித்தன்மை இல்லாதவராக இருக்க வேண்டும், எந்த கேள்விக்கும் அப்பாற்பட்டு பணியக்கூடியவராக இருக்க வேண்டும். இதுதான் அந்த கட்சியினுடைய அமைப்பாக இருந்தது. அவர் அரசாங்கம் என்பது மக்கள் நலன் சார்ந்து இயங்காமல் இலவசங்களை கொடுப்பதன் மூலமாக ஓட்டு வங்கியை நாம் வென்றெடுத்து விட முடியும் என்று ஒரு தவறான ஒரு போக்கிலே கடந்த பல வருடங்களாக இயங்கி வருகிறார்கள். இது வந்து இந்த தேர்தலில் வந்து பெரிய அளவுல ஆளும் அதிமுகவுக்கு வந்து பெரிய பின்னடைவை கொடுக்கும் என்று நான் எண்ணுகிறேன்.
திமுகவை பொறுத்த அளவிற்கு அரவக்குறிச்சி, கரூர் போன்ற தொகுதிகளில் அது மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற உதவுகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. நீங்க கூட எழுதியிருக்கிறீங்க, என்ன நடக்குது?
இல்ல, நான் அறம் இணையதில்ல, நாம அங்க விசாரித்த வகையில் இடையில அந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து அங்க ஒரு பெரிய தொய்வு வந்து ஏற்பட்டது. அதை நாம் அறம் இணையதில் சுட்டி காட்டிய பிற்பாடு பல்வேறு விதமான அழுத்தங்கள் வந்து திமுக தலைமைக்கு கொடுக்கப்பட்டு அடுத்த நாளே செந்தில் பாலாஜி வந்து களத்தில் இறக்கப்பட்டு திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து சுறுசுறுப்படைந்து அங்கு வேகம் பெற்றுள்ளதாக அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள் நமக்கு தொலைபேசியில் தெரிவித்தார்கள்.
சரி, இப்ப திமுக மீது வாரிசு அரசியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்துகிட்டே இருக்கு, அது வந்து இந்த தேர்தலையும் கூட தொடருது, அதை பற்றி எப்படி பாக்குறீங்க?
ஆமா, வாரிசு அரசியல் என்பது வந்து திமுகவில் தொடர்வது கண்கூடாகவே தெரிகிறது. அது வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அங்க ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அரசியல் கட்டமைப்பு, நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அது கண்டிப்பாக அந்த கட்சி செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான சீர்திருத்தம். அது செய்யாவிட்டால் வருங்காலத்திலும் இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்துதான் இருக்கும்.
அதிமுக பொறுத்த அளவுல ஓபிஎஸும் இபிஎஸும் வந்து இணைந்து செயல்பட மாட்டார்கள், அது ஒரு பலவீனமாக இருக்கும் அப்படின்னு தான் முதல்ல எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போதை பார்த்தா இருவரும் இணைந்து செயல்படுறது அதுக்கு ஒரு புதிய பலத்தை தந்திருக்கு. அது அதிமுக வந்து நினைச்ச அளவுக்கு பலவீனப்படலை அப்படின்னு எடுத்துக்கலாமா?
அப்படி எடுத்துக்க முடியாது. அவங்க இணைந்து செயல்படலை. அதனுடைய விளைவுதான் வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஓபிஎஸ் கன்சல் பண்ணாமலே 10.5% மன்னியர்களுக்கு கொடுத்தது வந்து இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய எதிர்ப்பலையாக வெடித்து ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் தங்களுடைய சொந்த தொகுதிக்குள்ளேயே மக்களை போய் சந்திக்க முடியாத அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறாங்க. அதனால இப்ப அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இவர் பேசுவதும் ராமதாஸ் கோவப்படுவதும் சமாளிப்பதுமாக அந்த கட்சிக்குள்ள இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மேம்போக்காக அவர்களுக்குள்ள இந்த தேர்தல் முடியும் வரைக்கும் அந்த ஒற்றுமையை காப்பாற்றுவது போல ஒரு நாடகம் ஆடுவார்கள். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் இருவருக்குள்ளும் ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. ஓபிஎஸ் ஆட்கள் வந்து இபிஎஸ் ஆட்களுடைய தேர்தல் இடங்கள்ல வந்து வேலை பார்க்கறதில்லை, இவங்க வந்து அவங்கள தேர்தல் பணிக்கு கூட கூப்பிடுறதில்ல. இப்படி வந்து ஒதுங்கி ஒதுங்கி தான் வேலை பார்க்கறாங்கன்றதுதான் வந்து களத்துல நமக்கு கிடைச்ச செய்தி.
சரி, அடுத்து வந்து சீமான் மீது 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட தனியாக களம் காண்பது, 50% பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்திருப்பது, இப்படி எல்லாம் வருது பலங்களாக பல அம்சங்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த பின்னணியில வந்து கடந்த தேர்தலை விட சீமான் அதிக வாக்குகள் பெறுவார், சதவீதத்தை அதிகரித்துக் கொள்வார் அப்படின்னு எடுத்துக்கலாமா?
நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். சீமான் வந்து மற்றவர்கள் எல்லாம் பேச தவறிய விஷயங்களை இயற்கை சார்ந்த விஷயங்களை, அடித்தள மக்கள் சார்ந்த விஷயங்களை, தமிழ் உணர்வு சார்ந்த விஷயங்களை மிக தெளிவாகவும் அழகாகவும் பேசுகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருக்கான வாக்கு வங்கி நிச்சயமாக அதிகரிக்கும் என்பதிலும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய கட்சியை ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக இல்லாமல் தனிநபர் சர்வாதிகாரமாக நடத்தி செல்கிறார். நான் கடந்த 10 ஆண்டுகளாக அந்த கட்சியை பார்த்து வருகிறேன். அந்த கட்சியிலே யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாத அளவுக்கு மிகுந்த பற்றுதலோடு வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து முதல்ல வந்து தன்னுடைய கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயக கட்டமைப்பை ஏற்படுத்தி 2ம் கட்ட 3ம் கட்ட தலைவர்களை தனக்கு அடுத்த நிலையிலே உருவாக்க வேண்டும். தான் ஒருவர் மட்டுமே அங்கு வந்து அந்த கட்சியினுடைய முகம் என்று அவர் இயங்கினால் அது அந்த கட்சிக்கு எதிர்காலம் கிடையாது.
இப்ப மக்கள் நீதி மையத்தை எப்படி பாக்குறீங்க? இப்ப வந்து குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை இந்த தேர்தலில் அது ஏற்படுத்தும் அப்படின்னு பரவலாக சொல்லப்படுது. உங்க கருத்து என்ன?
இல்ல, நிச்சயமாக நீங்க பாத்தீங்கன்னா வேட்பாளர் தேர்வுல கூட அந்த கட்சிக்கு வந்து பல இடங்கள்ல அந்த தொகுதியிலே வாழக்கூடிய வேட்பாளர்கள் கிடைக்கல. தமிழகம் முழுக்க அந்த கட்சிக்கு சரியான கட்டமைப்பு கிடையாது. கமலஹாசன் என்ற ஒரு சினிமா நட்சத்திரம் என்ற ஒரு பிம்பம், அவருக்கு கிடைக்கின்ற அந்த மீடியா விளம்பர வெளிச்சம், இதை நம்பி திமுக அதிமுக மீது வெறுப்புள்ள ஒரு பெரும் மக்கள் எண்ணிக்கையை ஈர்த்து விட முடியாதா என்ற நம்பிக்கையிலே அந்த கட்சி வந்து களம் காண்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழல்மிக்க ஆட்சியை எந்த விதமான விமர்சனமும் இல்லாமல் அந்த கட்சி வந்து தேர்தல் காலத்தில் நிக்குதுன்றதை வந்து ஒரு அதிசயமா தான் நான் பார்க்கிறேன். அதே சமயத்துல இதுல ஒரு நுட்பமான ஒரு அணுகுமுறையை கமலஹாசன் கையாள்கிறார் என்று கூட எனக்கு தோன்றுகிறது. அதே சமயத்துல இதுல ஒரு நுட்பமான அரசியல் இருக்கிறது. அதிமுகவினுடைய எதிர்காலத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த கட்சிக்கு ஒரு சரியான தலைமை இல்லை என்ற ஒரு எண்ணம் அந்த கட்சி தொண்டர்களிடமும் பொதுமக்களிடமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட தொண்டர்களை வெறுப்படைய வைக்காமல் அதிமுக மீது விமர்சனம் இல்லாமல் இருந்தால் அதிமுகவுக்கு விழக்கூடிய கணிசமான திமுக எதிர்ப்பு வாக்குகளை தனக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கமலஹாசன் திமுகவை எதிர்க்கிறார், அதிமுகவை எதிர்க்கவில்லை என்று நான் புரிந்து கொள்கிறேன்.
மிக நன்றி சாவித்ரி கண்ணன் அவர்களே.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.